அடுத்ததாக மோடி வளர்ச்சி என்பது முகமூடி என்கின்ற நூலை எழுதிய மருதையன், மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் மருதையன் அவர்கள் இப்பொழுது இந்த நூலை எழுதுவதற்கு அவருக்கு என்ன விவரங்கள் அரசியல் ரீதியாக தூண்டப்பட்டிருக்கிறது என்பதை விளக்கி பேசுவார்.
கூட்டத்தின் தலைவர், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியினுடைய மாநில தலைவர் தோழர் முகுந்தன் அவர்களே, இந்த கூட்டத்திலே உரையாற்றுவதற்காக தன்னுடைய பணிகளுக்கிடையில் நேரம் ஒதுக்கி இங்கே வருகை தந்திருக்கின்ற வழக்குரைஞர் தோழர் பாலன் அவர்களே, திரளாக இந்த அரங்கில் கூடியிருக்கின்ற தோழர்களே, மோடி வளர்ச்சி என்ற முகமூடி என்ற நூலுக்கான வெளியீட்டு விழா என்று இந்த நிகழ்ச்சி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எழுதப்பட்ட நூலும் அல்ல, இது நூல் வெளியீட்டு விழாவும் அல்ல. பொதுக்கூட்டம் அனுமதி மறுக்கப்பட்டதனால் பொதுக்கூட்டத்தை தள்ளி வைக்க நேர்ந்தது. மோடி வந்த நாள் அன்று பொதுக்கூட்டம் அனுமதி மறுக்கப்பட்டதால் அதன் பிறகு மழையின் காரணமாக பொதுக்கூட்டமாக நடத்த இயலாது என்ற உத்தரவாதமற்ற சூழலில் இந்த அரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அரங்கு கூட்டங்களுக்கு போலீசின் அனுமதி தேவையில்லை என்பதுதான் சட்டம். ஆனால் போலீசின் அனுமதி இல்லாமல் எந்த அரங்கத்திலும் எந்த கூட்டமும் நடத்த இயலாது என்பது நடைமுறையில் இருக்கின்ற ஒரு சட்டம். அதற்கும் என்ன கூட்டம் எதற்காக கொடுக்கலாம், எதற்கு கொடுக்கக்கூடாது என்று ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருப்பதால், முன்னர் அவசர நிலை காலத்திலே சொல்லுவார்கள், கருத்துரிமை கிடையாது என்பதால் ஒரு திருமணத்தை ஏற்பாடு செய்து அங்க போய் தான் அரசியல் பேசுவாங்க. அதுபோல இது ஒரு ஏற்பாடு. நூல் வெளியீட்டு விழா என்றொன்று வைத்து அதன் மூலம் இதை சொல்வது. திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசப்பட்ட விடயங்களும் அது பதிவாகி குறுந்தகடாக இருக்கிறது, இந்த எழுத்து வடிவிலையும் இருக்கிறது. அதில் கண்டுள்ள புள்ளி விவரங்கள் உள்ளிட்டவற்றை நான் மீண்டும் இங்கே பேச தேவையில்லை என்று கருதுகிறேன். இதை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். இந்த தலைப்பை இந்த நூலுக்கு போட்ட பிறகு தற்செயலாக இணையத்தில் பார்க்கும்போது மோடி வளர்ச்சி என்ற முகமூடி என்று தலைப்பு போட்டு நூல் அச்சாகிவிட்டது. நேற்று தற்செயலாக இணையத்தை பார்த்து கொண்டிருந்த போது இதை பிரவீன் தொகாடியா சொல்லியிருக்கிறார். இது நம்ம கருத்து இல்லை. பிரவீன் தொகாடியா விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அகில உலக தலைவர். 2012 குஜராத் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நீங்கள் பத்திரிகைகளில் பார்த்திருக்கலாம், மோடியின் முகமூடி சீனாவிலே தயாரிக்கப்பட்டு லட்சக்கணக்கிலே குஜராத் மாநிலம் எங்கும் விநியோகிக்கப்பட்டது. மோடி பேசிய கூட்டங்களில் எல்லாம் மேடைக்கு பின்னாலே மோடி, மேடையில் மோடி, எதிர்த்த மாதிரியும் மோடி, லட்சக்கணக்கான மோடிகள். இப்படி ஒரு காட்சியை, ஒரு வக்கிரமான காட்சியை அநேகமாக ஹிட்லர் முசோலினி முதல் நம்முடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா வரையில் இவ்வளவு தூரம் தொலைநோக்கா சிந்தித்தவர்கள், இவ்வளவு சுயமுக வழிபாடு கொண்ட நார்சிசிஸ்டுகள் வேறு யாரும் கிடையாது. அப்படி அந்த முகமூடி புழக்கத்தில் இருந்த போது பிரவீன் தொகாடியா சொல்லுகிறார், பிரவீன் தொகாடியாவுக்கும் மோடிக்கும் ஆகாது, அது உட்கட்சி குத்துவிட்டது. தொகாடியா சொல்லுகிறார், இந்த ஒவ்வொரு மோடியின் முகமூடிக்கு பின்னாலும் ஒரு தொகாடியா இருக்கிறான் மோடி என்று நினைத்து விடாதீர்கள். இப்ப மோடியை ஊடகங்களும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆளும் வர்க்கங்களும் எப்படி சந்தைப்படுத்துகிறார்கள் என்றால், 2002 மறந்து விடுங்கள், அது நிகழ்ந்துவிட்ட ஒரு சம்பவம், அது ஏதோ ஒரு விதிவிலக்கு போல, ஒரு அபரேஷன் போல. மோடி என்பவர் சிறந்த நிர்வாகி, ஊழலற்றவர், சொத்து சேர்க்கும் ஆசை இல்லாதவர், நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வல்லவர். ஆகவே மோடியை ஆதரியுங்கள் என்று ஒரு முன்னேற்ற முகம், ஒரு அமைதியான முகம் மோடிக்கு வழங்கப்படுகிறது சென்ற சட்டமன்ற தேர்தல் முதலாக, 2012 குஜராத் சட்டமன்ற தேர்தல் முதலாக. ஏனென்றால் அதற்கு அதனை ஒட்டித்தான் மோடிக்கு பிரதமர் ஆசை வருகிறது. பழைய மதவெறி முகத்தை வைத்துக் கொண்டு பிரதமராக முடியாது என்ற காரணத்தினால் அவருக்கு ஒரு புதிய முகமூடி தேவைப்படுகிறது. அந்த முகமூடியை கிழித்து உண்மையான மோடியை காட்டுகிறார் தொகாடியா. தொகாடியா இன்னொன்னு சொன்னார், யார் பிரதமர் நாற்காலிக்கு செல்வதாக இருந்தாலும் அவர்கள் அயோத்தி வழியாகத்தான் சென்றாக வேண்டும். அதாவது அவர் சொல்லுகிறார், மோடி பிரதமர் ஆகணும்னா அயோத்தியில் கோயில் கட்டணும், அந்த பிரச்சனையை செட்டில் பண்ணிட்டு தான் நீ போக முடியும் என்று தொகாடியா உள்ளுக்குள்ளே சவால் விடுகிறார். ஆனால் தோழர்களே, நண்பர்களே, பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பிரதமரின் வேட்பாளர் என்று மோடியை அறிவித்த பிறகு மோடியிடம் கட்சி மேலிடத்தில் இருக்கின்ற சில பேர் சொல்லுகிறார்கள், நம்ம எதுக்கும் அயோத்திக்கு போய் கொஞ்சம் சாமி கும்பிட்டு அப்படியே போயிடலாமா அப்படின்னு மோடியை கேட்கிறாங்க. வேண்டாம் என்கிறார் மோடி, வேண்டாம். ஏன்? நரித்தனம். எந்த ராம ஜென்மபூமி பிரச்சனையை வைத்துக் கொண்டு 20 ஆண்டு காலம் இந்த நாட்டை பற்ற வைத்திருக்கிறார்களோ, பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம் மக்களை, அப்பாவிகளை வேட்டையாடி இருக்கிறார்களோ, பல லட்சக்கணக்கான தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் எனப்படுவோரை கிரிமினல்களாக, திருடர்களாக, கொலைகாரர்களாக மாற்றி இருக்கிறார்களோ, அந்த ராம ஜென்ம பூமி பிரச்சனை இருக்கட்டும், இப்ப வேணாங்கிறார் மோடி. இப்ப என்ன வேணும்? அதுக்கு அவர் சொல்லுகிறார், பெஹலே சோச்சாலை ஃபிர் தேவாலை, இப்ப கக்கூசு அப்புறம் கோயில், மந்திர் வகிம் பனங்கே அங்கதான் கோயில் கட்டி ஆகணும், விட முடியாது. பல பேர் சொன்னாங்க, அப்ப கன்சிராம் கூட சொன்னாரு, ஏண்டா கோயில் மசூதி நீங்க ஒரு கக்கூச கட்டுவோம்னாரு அவரு. அதெல்லாம் வேண்டாம், அங்கே கோயில் கட்டியாக வேண்டும் என்று பேசிய மோடி இப்ப சொல்லுகிறார், கக்கூசை முதலில் கட்டுவோம், கக்கூஸ் வகிம் பனேங்கே. இப்ப இந்த ராமனுடைய கதியை பாருங்க, மோடியால் யாரெல்லாம் ஏமாற்றப்பட இருக்கிறார்கள் என்பது இருக்கட்டும், ராமபிரானோட கதி என்ன? 20 வருஷமா மசூதிக்குள்ள திருட்டுத்தனமாக வைக்கப்பட்டாலும் கூட ஒரு கான்கிரீட் கட்டிடத்துக்குள்ளே கௌரவமாக வெயில் பாதிப்பு இல்லாமல் அப்படி இருந்த ராமனை இழுத்து போட்டு ஒரு தகர கொட்டாயை போட்டு 1992 22 வருஷமாச்சு ராமன் அங்க நிக்கிறார். எப்ப கோயில், எப்ப கோயில், அந்தாலும் இழுத்து கொண்டு வந்து தெருவில் விட்டாங்க. இப்ப ராமனுக்கே அதை விட்டுட்டாங்க. இப்ப ராமன் என்ன சொல்றாரு? சும்மாரியா எனக்கு கக்கூஸ் தான் முக்கியன்றாரு ராமனை. இப்ப மோடியை நம்புகிறவர்கள், அது சாதாரண தமிழர்களாக இருந்தாலும் சரி, இந்திய தமிழர்களாக இருந்தாலும் சரி, ஈழத்தமிழர்களும் இருந்தாலும் சரி, யோசிங்க, ராமனுக்கே அதுதான் கதி. அப்ப ஈழத்தமிழர்களுக்கோ, இந்திய தமிழர்களுக்கோ, இந்திய மக்களுக்கோ என்ன கதி ஏற்படும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக மதம் என்பது, இறை நம்பிக்கை என்பது, இது எல்லாமே அந்த பாசிஸ்டுகளுடைய அதிகார விளையாட்டிலே ஒரு துருப்பு சீட்டு, அதற்கு மேல் அதில் எதுவும் இல்லை. அதனால் உருவாக்கப்பட்ட தீவிரவாதம், இஸ்லாமிய தீவிரவாதம், இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சொல்லுகிறார்களே, அது எத்தனை படுகொலைகளுக்கு பிறகு உருவானது, எத்தனை படுகொலைகளுக்கு பிறகு. குஜராத் என்பது கடைசியாக நடந்தது. அதற்கு முன்னால் ரத யாத்திரை தொடங்கியது முதலாக டஜன் கணக்கிலே இந்த நாடு முழுவதும் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு எதிர்வினையாக, அதற்கு எதிர்வினையாக சில இளைஞர்கள் அப்படி போகும்போது உடனே இஸ்லாமிய தீவிரவாதம் குண்டு வைக்கிறாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யணுன்றீங்க? நான் தான் அதுக்கு பாதுகாப்பு. எவன் இதை உருவாக்கினானோ, யார் இந்த பிரச்சனையை இந்த தேசத்துக்கு இந்த நாட்டுக்கு உருவாக்கினார்களோ, இப்படிப்பட்ட ஒரு அபாயத்தில் இந்த நாட்டை கொண்டு வந்து தள்ளினார்களோ, அவங்க வந்து அந்த மோடி வந்து சொல்றாரு, நான் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. உனக்கு பாதுகாப்பு வேண்டுமானால் எனக்கு ஓட்டு போடு. மன்மோகன் சிங் பயந்தாங்க, உள்ளே நான் பாகிஸ்தானை உண்டு இல்லைன்னு பார்த்துருவேன், எனக்கு ஓட்டு போடுங்க. ஆக ஒரு தீவிரவாத அபாயத்தை, ஒரு வன்முறை அபாயத்தை உருவாக்கிவிட்டு அதற்கு பிறகு அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு என்னை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கிரிமினல் ரவுடி. அமெரிக்கா என்ன செய்கிறதோ அதைத்தான் மோடி செய்கிறார். பின்லாடன் உள்ளிட்ட இயக்கங்களை உருவாக்கி வளர்த்தது அமெரிக்கா. அதற்கு பிறகு சர்வதேச இஸ்லாமிய தீவிரவாதத்திலிருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் எல்லாரும் அமெரிக்காவின் பின்னால் அணிவகுத்து நில்லுங்கள், வேறு வழி இல்லை. எங்கேயும் எந்த நாட்டிலும் எந்த இடத்திலும் தலையிடுகின்ற அதிகாரமும் உரிமையும் எனக்கு வழங்கியாக வேண்டும். அப்பதான் இந்த நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து காப்பாற்றுவேன். எல்லா நாடுகளையும் வேவு பார்ப்பேன். எல்லாருடைய இணையங்களையும் கணினியையும் வேவு பார்ப்பேன். எல்லா நாடுகளின் தூதரகங்களையும் வேவு பார்ப்பேன். காரணம் என்னவென்றால், பயங்கரவாத அபாயம். இது ஒவ்வொரு ஃபாசிஸ்டுக்கும் உள்ள அணுகுமுறை. இது இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஃபாசிஸ்ட் இங்கே வருகிறார். திருச்சியில் மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாடினுடைய லைவ் டெலிகாஸ்டோ அல்லது தொலைக்காட்சியை நீங்கள் பார்த்துருக்கலாம். மோடி எல்லாம் வர்றதுக்கு முன்னால் ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி அரங்கேறியது. அதில் ஒரு தாடி வச்ச ஒருத்தர் இப்படி வந்தார். ஒரு பராசக்தி வேஷத்தில் ஒரு அம்மா கையில் சூலத்தோடு இப்படி வந்தாங்க. பின்னால் கேபி சுந்தராம்பாள் பாட்டு பாடுது. அந்த பராசக்தியிட தாடி வச்சவர் இப்படி வணங்குறாரு. உடனே அறிவிப்பாளர், இப்போ மோடி வேஷத்தில் தாடியோடு வந்தவர் பாஷா பாய் அப்படின்றாரு. பாய் வராறான் மோடி வேஷத்தில். எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லை இல்லை இல்லவே இல்லைன்றான். அதாவது இவன் முஸ்லீம் எதிரி என்ற கருத்தை இவர்கள் மாற்றுகிறார்களாம். பாஷா பாயா நரேந்திர மோடியா நடிக்கிறார்? நரேந்திர மோடி நடிக்கிறார். இது என்ன கட்சியா, நாடக கம்பெனியா? இது இப்படி ஒரு கேலி கூத்து அங்கே அரங்கேறுகிறது. இங்கே இப்படி என்றால் மத்திய பிரதேசத்திலே முஸ்லீம்களும் மோடியை ஆதரிக்கிறார்கள் என்று காட்டுவதற்காக தொப்பியும் புர்காவும் பர்தா, பர்தா பெண்களுக்கு வழங்கப்படுது, தொப்பி இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. குஜராத்திலே சென்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாலே எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் அவர் வந்து சத்பவனா உண்ணாவிரதம்னு ஒன்று நடத்தினாரு. ஒவ்வொரு நல்லெண்ண உண்ணாவிரதம், அந்த உண்ணாவிரதத்தில் முஸ்லீம்களும் கலந்துக்கிறாங்கன்னு காட்டணுமா, அதுக்காக தொப்பி வாங்கியிருக்கிறானுங்க. அப்படி தொப்பி வாங்கின செலவை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒருத்தர் எடுத்து அதை அம்பலப்படுத்தி இருக்கிறார். தொப்பி வாங்கிட்டு வந்து கூலிக்கு ஆள் பிடிச்சி அவர்களுக்கு தொப்பியை போட வைத்து முஸ்லீம்கள் மோடியை ஆதரிக்கிறார்கள் என்று காட்டுவது. இப்படிப்பட்ட ஒரு கேலிக்கூத்து அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதாவது ராமனையும் ஏமாற்றினார்கள், முஸ்லீம்களையும் ஏமாற்றுகிறார்கள், தமிழர்களையும் ஏமாற்றுவார்கள், யாரையும் ஏமாற்றுவார்கள். இந்த மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் ராஜ்நாத் சிங் பேசினார். அவரை பார்த்தா இந்த சேட்டு, இந்த சீட்டு கடை சேட்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவர் பார்த்தா ஒரு தலைவர்ன்றாங்க, ஏதோ அப்படி தான் இருக்கிறாரு. அவர் வந்து சகோதரர் கலே, சகோதரி கலேன்னாரு, தமிழில் பேசுகிறாராம் அவர். அடுத்தது மோடி பேசுகிறாரு. மோடி வந்து தமிழ்நாடு பாரம்பரியம் மிக்கது, சங்க இலக்கியமெல்லாம் தமிழ்நாட்டில். இவன் வந்து ராஷ்ட்ரிய சுயம் சேவை சங்க இலக்கியம் நினச்சிக்கிட்டானான்னு தெரியல. சங்க இலக்கியத்துக்கு இவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இவனுக்கு எதனா தெரியுமா? சங்க இலக்கியம் போன்ற பெரிய மரபுகளை உள்ளது. எங்கூர்காரங்க உங்கள் ஊரில் சவுகார்பேட்டையில் இருக்கிறாங்க, உங்கூர் தமிழர்கள் எங்கூரில் மணிநகரில் இருக்கிறாங்க தமிழர்கள். அது ஏன் தொகுதி தான் மணிநகரில் தமிழ என்ன வட்டியா விடுறான்? மணிநகரில் கூலி வேலை செய்ய போயிருக்கிறான். நீ வட்டிக்கு விட்டு தமிழனை சுரண்டுகின்ற பணியே இங்கே செய்கிறான். அதனால் ரொம்ப தோழமையாக இருக்குதான். ஹாட்மெயிலை கண்டுபிடித்தவன் தமிழனா, அதை கண்டுபிடிச்சவன் தமிழ, அதெல்லாம் பேசினார். பேசிட்டு அவர் ஆரம்பித்த உடனே அவர் என்ன தமிழ்நாட்டை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறேன் மோடிக்கு. வந்த உடனே பாரத் மாத்தாக்கி என்னாரு, சவுண்டே இல்லை. அப்புறமா எச் ராஜா மற்றவங்கெல்லாம் ஜெயின்னு சவுண்டு கொடுக்குறாங்க. அப்புறம் அங்கே ஒரு நாலு பேர் ஜெய் ஜெயின்றான். அதுக்கப்புறம் கையை இப்படி உயர்த்தி சவுண்டாக சொல்லுங்க, பாரத் மாதாக்கி ஜொய், என்ன ஜெய்யா ஜொய்யான்னு தெரியாது, இது தமிழ்நாடு. நீ என்ன பாரதிய ஜனதாவை இங்கே கொண்டு வந்து மார்க்கெட் செய்தாலும் சந்தைப்படுத்தினாலும் அது எடுபடாது. அதுக்கப்புறம் அவர் பேசியதுலாம் எந்த சரக்கும் இல்லை. சும்மா இப்போ காந்தி வந்து காங்கிரஸை கலைக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை, அவருடைய கடைசி ஆசையை நாங்கள் நிறைவேற்றுவோம். அப்புறம் பிரேசில் நாடு உளவு பார்த்ததற்காக எதிர்த்து கேட்டது, மன்மோகன் சிங்குக்கு தைரியம் இருக்குதா. அப்புறம் இப்படி ஒரு கூட்டத்தை நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை, இருந்தது 35,000 பேர், வாழ்க்கையிலே இப்படி கூட்டத்தை அவர் பார்த்தது இல்லையா. ஏன்னா இது மாதிரி சில பஞ்சு டயலாக்குகள், இதை வந்து எழுதி கொடுத்ததை பேசிவிட்டு போனார். இதுதான் மோடி, அவர் மிகச்சிறந்த பேச்சாளர்னு சொல்கிறாங்க, வட இந்திய ஊடகங்கள் எழுதுறாங்க. அப்படி பார்த்தா அவரோட வெற்றி கொண்டான் தீப்பொறியெல்லாம் அதோட பெரிய பேச்சாளர் நினைக்கிறேன் நான், உண்மையிலேயே. அதனால் அவங்க இதுக்கு மேலே பார்த்ததில்லை போல தெரிகிறது. ஆனால் மோடியின் பேச்சுகள், அவர் மத்திய பிரதேசத்தில் பேசுகிறார், திருச்சியில் பேசுகிறார், டெல்லியில் பேசுகிறார், கான்பூரில் பேசுகிறார், அங்கே பேசுகிறார், இங்கே பேசுகிறார்ன்றாங்க. பேச்சு மக்களை கவர்ந்து இழுப்பதாக இவர்களே சொல்லுகிறார்கள். நான் அதை கேட்டு பார்த்து விட்டேன். ஒரு திறமைக்குரிய பேச்சாளரின் சரக்கு கூட அதில் எதுவும் இல்லை. சும்மா எழுதி கொடுத்ததை நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், டி ராஜேந்தர் வசனம் மாதிரி அங்கங்கே ஒரு பஞ்சு டைலாக் வருது, அதை ரெடி பண்ணிட்டு அவர் பேசுறாரு. அப்படி இதற்கு மேல் அதில் எதுவும் இல்லை. அவருக்கு அதற்கு மேற்பட்ட விவரங்கள் எதுவும் தெரியாது என்பது ரொம்ப முக்கியமானது. அவர் தெரிஞ்சு உளர்றாரா தெரியாம உளர்றாரான்னு எனக்கு தெரியாது. பல கூட்டங்களில் அவர் பிதற்றியவற்றை தொகுத்து இணையத்தில் போட்டிருக்கிறார்கள். சீனாவில் கல்விக்கு 20% இடஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள் பட்ஜெட்டில், இந்தியாவில் அப்படி ஒதுக்க மாட்டேன்றாங்க. அதை ஒரு ஆள் எடுத்து போட்டான், 3.5% தாண்டா ஒதுக்குறான், உலகத்தில் எந்த நாட்டிலையும் 20% ஒதுக்குவதில்லை என்று அடிச்சு விடுறது. வாஜ்பாயின் ஆட்சி காலத்திலே ஜிடிபி, மொத்த நிகர உற்பத்தி, தேசிய நிகர உற்பத்தி, அது வந்து ஐக்கிய முன்னணி சர்க்காரை விட அதிகமாக இருந்தது அப்படின்னு ஒரு இடத்துல பேசினார். உடனே சிதம்பரம் வந்து உண்மைகளை போலி மோதல் செய்து கொலை செய்கிறார் நரேந்திர மோடி, வாஜ்பாய் காலத்தில் இதுதான் அவங்களே கொடுத்த புள்ளி விவரம். அப்போ இதெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு விளம்பரத்திற்காக தயாரித்து தரப்பட்ட பேச்சை மனப்பாடம் செய்து அவர் பேசுகிறார். இப்போ என்ன மாதிரி குறிப்பு வச்சுட்டு பேசுனா மோடியோட கௌரவத்துக்கு அது வந்து குறைவில்லையா. அவர் அப்படியே பேசணும், அவர் அப்படியே வருது, அப்படி பேசணும். அப்படி பேசும்போது என்ன பேசுகிறோன்னு அவருக்கு தெரியல. இப்போ இந்த கக்கூசுன்னு சொன்ன உடனே அவங்களே பிடிச்சிக்கிட்டானுங்க, தொகாடியா போன்றவர்கள், துரோகி, கோயிலை கக்கூசு கூப்பிடுகிறாயா அப்படின்னு சொல்லி. அடுத்தது இப்போ இந்த தங்கம் தோன்றாங்க யூபியில், அதுக்கு அவர் பேசுகிறாரு. எவனோ கனவு கண்டானா அதுக்கு இந்த அரசாங்கம் தங்கம் தோண்டிட்டு இருக்கு, உலகமே இதை பார்த்து சிரிக்கிறது, இதுக்கு பதிலாக சுவிட்சர்லாந்தில் இருக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வரலான்னு. அந்த சாமியார் உடனே, உன் யோகியதை தெரியாதா, உனக்கு எங்கேருந்து பணம் வருது, நீ செலவு பண்ணுறது கருப்பு பணமா வெள்ளை பணமா அப்படின்னு அந்த கேள்வி கேட்க ஆரம்பித்தோடனே இவன் பீதி ஆகிட்டான். அந்த அளவுக்கு ஒரு 8 மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்கிறான் அந்த சாமியாருக்கு. அடுத்தது யூபி தேர்தல் வருது, இது தேவையா, கண்ட இடத்துல உளறிட்டான் அப்படின்னு உடனே, இல்லை அந்த சாமியாரை நான் பெரிதும் மதிக்கிறேன் அப்படின்னு அடுத்தது. இந்த மாதிரி கேலி கூத்துகள், இந்த மாதிரி கேலி கூத்துகள் என்ன பள்ளம் தோண்டினா தோண்டிட்டு போகிறான், பள்ளம் தோண்டினா மண் ஒன்றும் இல்லைன்னா மூட போகிறான். நீ ராம ஜென்மபூமி, இங்கே தான் ராமன் பிறந்தான், இங்கே கட்டியாக வேண்டும்னு அடித்த கூத்தை பார்த்து உலகம் சிரித்தது, அதை விட இதுவா சிரிப்பு, அதை விட கேலி கூத்தா இது. தங்க கடைகளெல்லாம் மூடிட்டு போகிறான், அதனால் இழந்த உயிர்கள் எத்தனை, அதனால் நச்சுப்படுத்தப்பட்ட இளைஞர்களின் சிந்தனை எத்தனை. அப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை செய்துவிட்டு இன்னைக்கு அறிவியல் கண்ணோட்டம் உள்ளவன் போலவும் மதச்சார்பற்றவன் போலவும் காட்டிக்கொள்வதற்காக மோடி நடத்துகின்ற நாடகங்களை நம்மை காட்டிலும் அதிகமாக அவர்களுடைய முகாமை சேர்ந்தவர்களே அம்பலப்படுத்துகிறார்கள். ஆசாராம் பாபு, ஆசாராம் பாபுன்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், ஒரு மனித புனிதர், அவர் குஜராத்துக்காரர். அவரும் மோடியும் ஒரே மேடையில் ஒன்றா தோன்றி கட்டி தழுவி பேசியிருக்கிறாங்க. வாஜ்பாய் கூட ஒரு டான்ஸே ஆடியிருக்காரு மேடையில். அப்பேர் வீடியோவில் இருக்குது எல்லாமே, யூடியூப்ல நீங்க பார்க்கலாம் வேண்டியவர்கள் போய். அப்பேற்பட்ட ஆசாராம் பாபு அவர் இப்ப சிக்கி கொண்ட உடனே மோடி அமைதியா ஒதுங்கி கொள்ளுகிறார். அப்ப ஆசாராம் பாபுடைய கேள்வி என்ன, ஏண்டா இத்தனை நாள் என்னை பயன்படுத்திக்கிட்டீங்க, இப்போ ஒரு கஷ்டத்தில் நான் இருக்கும்போது என்னை காப்பாற்றாம கழட்டி விட்டிய, அப்படி உன் யோகியதை எனக்கு தெரியாதா, உன்னை அழிக்காமல் விட மாட்டேன்னு அந்தாலா இருக்க. இது சாதாரண ராமனை ஏமாத்தலாம், ஆசாராம ஏமாற்ற முடியுமா? இந்த மாதிரி ஒரு பெரிய, அது வெறும் சிலை. இப்படிப்பட்ட கிரிமினல்கள் தங்கள் கொள்ளை கூட்டத்துக்குள்ளே வந்த மோதலில் இதையெல்லாம் அம்பலப்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், இது நகைச்சுவை அல்ல. பிள்ளையார் பால் குடிக்கிறார்ன்றது தொடங்கி ராமன் அங்க பிறந்தான்றது வரைக்கும் எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் புராண புரட்டுகளையும், ஏன் இங்க ராமர் பாலம், இதெல்லாம் உண்மை, இதை எதிர்த்து பேசினா நாக்கா இருப்பேன், இதை எதிர்த்து பேசினா உள்ள வைக்கணும், தண்டனைக்குரிய குற்றம், மதத்வேஷம் என்றெல்லாம் பேசிய இவர்கள் இப்ப வந்து கோயிலுக்கு பதிலாக கக்கூசு கட்டுன்னு பேசுறான், அது முட்டாள்தனம்னு பேசுறான் என்றால் இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இவர்கள் பேசுகின்ற எதிலும் அவர்களுக்கே நம்பிக்கை கிடையாது, இதுதான் முதன்மையானது. அவர்கள் மத நம்பிக்கையாளர்கள் என்று எண்ணி ஏமாந்து போகாதீர்கள். பார்ப்பன பாசிச கும்பலுக்கு அதன் மீது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாத போதிலும் அதை அன்றைக்கு பிரச்சாரம் செய்தார்கள். ஏன் என்றால், அதை வைத்து அரசியல் ஆதாயம் பெற முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அதனால் அதை பயன்படுத்தினாங்க. அன்றைக்கு ராமன் பயன்பட்டான், இன்று பயன்படவில்லை. நேற்றைக்கு பக்தி படம் ஓடிச்சு, இன்னைக்கு ஓடாது. அதனால மசாலா படம் தயாரிக்கிறார் இப்போ நரேந்திர மோடி. அப்போ அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள். ஆகையினால் பாரதிய ஜனதா என்ற கட்சியை, மோடி என்ற நபரை, வெறும் இந்து மத வெறியன், இவனால் இஸ்லாமிய மக்களுக்குத்தான் ஆபத்து என்று புரிந்து கொள்வது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. அது எவ்வளவு பெரிய தவறு என்றால், அவன் சொல்லுகின்ற கருத்துக்கு நாம் பலியாகி, அவன் தன்னை அப்படிதான் சித்தரித்துக் கொள்ளுகிறான், நான் இந்துக்களின் பிரதிநிதி, இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மைக்கும் தான், அவங்களுக்கு தான் பிரச்சனை என்னோட, நான் இந்துக்களின் பிரதிநிதி என்பதுதான் இத்தனை காலம் வரைக்கும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தது. அதை நாம் உண்மை என்று கருதி ஏற்றுக்கொள்ள கூடாது, அது ஒரு ஏமாற்று. ஹிட்லர் சொன்னா யூதர்களை எதிரி என்றான், யூதர்களை கொன்றான், பிரச்சனை அதோடு முடிந்ததா? அவனுக்கு உலக மேலாதிக்கம் தேவைப்பட்டது. அதற்காக உலக நாடுகள், யூத நாடுகள் மீது அவன் படையெடுத்தான், உலக நாடுகள் மீது எல்லாம் படையெடுத்தான். அவனுடைய நோக்கம் உலக மேலாதிக்கம். அதற்காக யூதர்கள் என்பவர்கள் அங்கே ஜெர்மானியர்களை தன் பின்னால் திரட்டிக் கொள்வதற்காக, வெறியூட்டுவதற்காக அவர்களை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தினான். அப்படி இங்கே முஸ்லிம்கள் துருப்பு சீட்டாக பயன்படுத்தப்படுகிறார்கள். இதேதான் அமெரிக்காவின் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற கூற்று. இதேதான் தமிழர்களை எதிரிகளாக சித்தரிக்கும் ராஜபக்சேயின் கூற்று. தமிழர்கள் ஆபத்து தனியீழம் வாங்கிடுவான் என்று அச்சுறுத்தும் வரை எல்லோரும், இலங்கையில் உள்ள எல்லோரும் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள், இந்த சிங்கள பாசிச அரசு என்பது தமிழ் இனத்துக்கு அல்லது விடுதலை புலிகளுக்கு மட்டும்தான் எதிரானது, முஸ்லிம்களுக்கோ மற்ற சிங்கள மக்களுக்கோ அது எதிரானதல்ல என்ற கருத்தை அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இங்கேயும் பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு அங்கே நடந்தது என்ன? அடுத்து தொடங்குகிறது இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல். பௌத்த வெறி தூண்டிவிடப்படுகிறது. ஏன் தூண்டிவிட வேண்டும்? ஒரு பிரபாகரனை போல, ஒரு விடுதலை புலிகள் இயக்கத்தை போல தனிநாடு கேட்கின்ற அளவுக்கு வலிமையோ சக்தியோ எண்ணிக்கையோ அப்படி ஒரு கோரிக்கையோ திட்டமோ இல்லாதவர்கள் முஸ்லிம்கள். ஏன் முஸ்லிம்களுக்கு எதிராக தாக்குதல் தொடுக்கணும்? மீண்டும் ஒரு கற்பனையான எதிரியை உருவாக்க வேண்டிய தேவை ராஜபக்சேக்கு இருக்கிறது. அடுத்து சிங்கள மக்கள் மீது வருகிறது தாக்குதல். துப்பாக்கி சூடு நடக்கிறது கோரிக்கைக்காக போராடுகிறவர்கள் மீது. ஆகையினால் பாசிசம் என்பது நரேந்திர மோடியை ஒரு இந்து மதவெறி ஃபாசிஸ்ட் என்று நாம் சொல்லும் போது அவன் இந்துக்களுக்கு ஃபாசிஸ்ட் அல்ல, மற்றவர்களுக்கு ஃபாசிஸ்ட் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. ராஜபக்சேயை சிங்களவெறி ஃபாசிஸ்ட் என்று சொல்லும் போது அவன் சிங்களவனுக்கெல்லாம் தந்தை போல தமிழர்களுக்கு மட்டும்தான் ஃபாசிஸ்ட் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. உழைக்கும் வர்க்கத்தின் எதிரிகள் இவர்கள். ஃபாசிசம் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, வர்க்க ரீதியான அர்த்தம் இருக்கிறது, உள்ளடக்கம் இருக்கிறது. முதலாளித்துவத்துக்கு எது தேவையோ, எப்போது உலக முதலாளித்துவம் அம்மனமான ஒரு சர்வாதிகார ஆட்சியை விரும்புகிறதோ, எப்பொழுது அது அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ, அப்போது இப்படிப்பட்ட ஃபாசிஸ்டுகள் அவதரிக்கிறார்கள். ஆகையினால் ஃபாசிசம் என்பதை இப்படி வெறுமனே ஆர்எஸ்எஸ், இந்து மதவெறி, சாமியார் என்று குறைத்து மதிப்பிடாமல், அப்படி குறைவாக புரிந்து கொள்ளாமல், அது இந்த ஆளும் வர்க்கங்களுக்கு, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு, தரக முதலாளிகளுக்கு சேவை செய்வதற்கான அப்பட்டமான ஒரு அதிகார நிறுவனம் என்ற வகையிலே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போது நீங்கள் பார்க்கலாம், இந்த தனியார்மய தாராளமய கொள்கைகளின் தீவிரமான அமலாக்க காலம் இது. தோழர் பாலன் பேசும்போது சொன்னார், அப்போ மோடி வேண்டாம் என்றால் மன்மோகன் சிங் வேணுமா, காங்கிரஸ் மாற்றாகுமா? பாமரத்தனமாக அரசியலை சிந்திப்பவர்கள், திமுகவை எதிர்த்தால் நீ அதிமுக, அதிமுகவை எதிர்த்தால் நீ திமுக என்று புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் அப்படி சிந்திக்கிறார்கள். மோடி ஒரு ரகம். நான் அந்த கூட்டத்தில் சொன்னேன், மன்மோகன் சிங் சங்கிலி அறுக்கும் திருடன் என்றால் மோடி சங்கிலி அறுத்து விட்டு ஈரத்துணியை போட்டு கழுத்தையும் அறுக்கும் திருடன். இதுதான் வித்தியாசம். அதனால இவருக்கு அவர் மாற்று பரவாயில்லை, கழுத்தா இருக்காம விடுறாங்களே, அப்படி அல்ல. இது இன்றைக்கு இப்படி ஒரு ஃபாசிசம், மோடி என்ற ஒரு நபர் ஏன் ஊடகங்களால், ஆளும் வர்க்கங்களால் ஏன் தூக்கி நிறுத்தப்படுகிறார், ஏன் காட்டப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன உதாரணம், இப்போ ரொம்ப பிரபலமாக பேசப்படுகின்ற ஆதார் அடையாள அட்டை, இந்த அடையாள அட்டை குறித்து இப்போ வழக்கு கூட உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. இந்த ஆதார் அடையாள அட்டை இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் வழங்கப்படும், இதை மன்மோகன் சிங்கின் அரசு எப்படி விளம்பரப்படுத்துகிறது என்று சொன்னால், அதிகாரத்தை மக்களுக்கு வழங்குகிறோம், ஆதார் அட்டையை வழங்குவதை அதிகாரத்தை வழங்குகிறோம் என்று விளம்பரப்படுத்துகிறது. ஆனால் என்ன நடக்கிறது, உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி, தொழில், பிறந்த ஊர், வயது, இதெல்லாம் சென்சஸிலோ மற்ற இடங்களிலோ இதையெல்லாம் கேட்பார்கள். அதற்கு மேலே போய் உங்களுடைய இரண்டு கை ரேகைகள், ஐரிஸ் ஸ்கேன் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய விழியை ஸ்கேன் செய்வது, இது எல்லாம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். உங்களுடைய விவரங்கள் உள்பட இதையெல்லாம் சேகரிக்கப்படுகிறது. மன்மோகன் சிங்கின் அரசு எதற்காக இதை செய்வதாக சொல்லுகிறது, எதற்காக அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், நாட்டிலே நாங்கள் பல சலுகைகளை மக்களுக்கு அறிவிக்கிறோம், மானிய திட்டங்களை அறிவிக்கிறோம், உணவுக்கான மானியம், கேஸுக்கான மானியம், இதெல்லாம் பணமாக கொடுப்பது என்று எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. அப்போ இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு அட்டையை கொடுத்து விட்டு எல்லாருக்கும் ஒரு வங்கி கணக்கை தொடங்கிவிட்டால், இடைத்தரகர்கள் யாரும் இல்லாமல், இந்தாப்பா அரிசிக்கான மானியம் 500 ரூபா, கேஸுக்கான மானியம் 1000 ரூபா, 25% கல்வி இடஒதுக்கீடா, அதுக்கு அவன் பள்ளிக்கூடத்தையே கொடுத்துருவான். இப்படி பணத்தை நேரே கொடுத்து விடுவோம். லஞ்ச ஊழலை ஒழிப்பதற்கும் இடைத்தரகர்களை ஒழிப்பதற்கும் தான் இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் வீடற்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், அப்படி நடைபாதையில் வசிக்கின்ற மக்களுக்கு ஒரு அடையாளத்தை நாங்கள் வழங்குகிறோம், ஒரு அடையாளத்தை, முகவரி இல்லாத அந்த மக்களுக்கு ஒரு முகவரியை நாங்கள் வழங்குகிறோம். இப்படி மேன்மையான நோக்கங்களை கொண்டதுதான் இந்த ஆதார் அட்டை என்று அரசாங்கம் விளக்கம் சொல்கிறது. நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த திட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் மோடியினுடைய பிரச்சனை எங்கே இருக்கிறது என்றால், வங்காளதேசத்திலிருந்து முஸ்லீம் அகதிகள் சட்டவிரோதமாக எல்லை தாண்டி குடியேறி இருக்கிறார்கள், அவனுக்கும் அட்டையை கொடுத்துட்டா அவனும் குடிமகன் ஆயிடுவான், அதை தடுக்க வேண்டும் என்பதுதான் மோடியின் கோரிக்கை. அதை மட்டும் இல்லைன்னா மற்றபடி இதை கொண்டு வரலாம், இது நல்ல திட்டம் என்பதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான வேறுபாடு. காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன? காங்கிரஸ் ஒரு ஆம் ஆத்மி கட்சி, ஏழைக்காக இருப்பவர் சோனியா காந்தி, அதனால அவர் ரேஷன் பொருள்களையும் மானியத்தையும் உங்களுக்கு வழங்குவதற்காக, வீடற்ற நடைபாதைவாசிகளுக்கு வழங்குவதற்காக இந்த அட்டையை கொண்டு வருவதா அவர் சொல்கிறார். மோடி ஒரு இந்து பாசிஸ்ட் என்ற முறையில் முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடாதே என்று தன்னுடைய கோரிக்கையை முன்னிறுத்துகிறார். இந்த உதாரணத்தை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இவர்கள் வேறுபடும் புள்ளி இதுதான். ஒன்றுபடும் புள்ளி எது? ஒன்றுபடும் புள்ளி இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் முன்னொரு காலத்திலே குற்றப்பரம்பரை என்று சட்டம் என்று வெள்ளைக்காரன் வைத்திருந்தான். பிறன்மலை கள்ளர் சமுதாயம் அவங்கெல்லாம் வந்து குற்றப்பரம்பரை என்று பட்டியலிடப்பட்டார்கள். அவர்கள் அன்றாடம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணும், ராத்திரி போலீஸ் ஸ்டேஷனில் தான் படுக்கணும், மனைவி பிள்ளைகளோடு வீட்டில் இருக்க முடியாது என்றெல்லாம் ஆங்கிலேயன் செய்த கொடுமை. அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை ஒழிப்பதற்கு பல போராட்டங்கள் இங்கே மட்டும் இல்லாது இந்தியா முழுவதும் இருந்தது, போராட்டங்கள் நடந்தன. அப்படி ஒரு குற்றப்பரம்பரையாக கண்காணிக்கப்பட வேண்டியவர்களாக, குற்றவாளிகளாக அல்லது பொட்டென்சியல் கிரிமினல்ஸ், கிரிமினல்களாக மாறக்கூடியவர்களாக ஒவ்வொரு குடிமகனையும் சந்தேகித்து கண்காணிப்புக்கு உட்படுத்துவதுதான் ஆதார் அட்டை. உலகத்தில் வேறு எங்கேயும் இது கிடையாது, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இது கிடையாது. சர்வாதிகார நாடு, சர்வாதிகார நாடு என்று இவர்கள் சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட நாடுகளில் கிடையாது. இலங்கையில் இருக்கிறது அடையாள அட்டை. இலங்கைக்காரர்களிடம் நான் பேசியிருக்கிறேன், ஈழத்துக்காரர்களிடம், அடையாள அட்டை இல்லாமல் இலங்கையில் நடமாட முடியாது, இராணுவத்தினர் சிக்கினா அவ்வளோதான் பாங்க. ஆனால் அந்த அடையாள அட்டையில் இந்த ஐரிஸ்கான் ரேக இந்த விவகாரங்கள் எல்லாம் அதில் கிடையாது. ஆள் யார் என்னன்னு அந்த ஊர் மக்கள் பிரதிநிதியினுடைய கையெழுத்து அல்லது ஆட்சியரின் கையெழுத்து இவ்வளோதான் இருக்கும். அப்போ இதையெல்லாம் எடுப்பதன் மூலம் மக்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் ஒரு அதிகாரத்தின் கீழ் கொண்டு வருவது இவர்களுடைய திட்டம். இது காங்கிரசினுடைய கண்டுபிடிப்போ அல்லது வங்கதேசத்திலிருந்து குடியேறிய முஸ்லீம்களை தடுப்பதற்காக நரேந்திர மோடி கண்டுபிடித்த கண்டுபிடிப்போ அல்ல, இது உலக வங்கியின் திட்டம். நீங்கள் இணையத்தில் போய் பாருங்க, நந்தன் நீலக்கேணி ஒரு 1.5 மணி நேரம் பேசுறாரு உலக வங்கியில் இந்த திட்டத்தினுடைய மேன்மைகள் பற்றி. அதில் அவர் ஒன்று சொல்றாரு, நீ கோயின்சாமியா, குப்சாமியா, அப்துல் காதரா, வேற ஏதாவது ஜானா, பெர்னாண்டஸா, அதெல்லாம் கவலை இல்லை. 19 நூற்றாண்டின் துவக்கத்திலே ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு குடியேறியவர்கள் சென்ற போது எல்லிஸ் ஐலாண்ட் என்ற ஒரு இடத்திலே அவன் ஒவ்வொரு விதமாக பேர் சொல்லலாம், செக்கோஸ்லாவியக்காரன் ஒரு விதமாக, போர்ச்சுகீஸ்காரன் ஒரு விதமாக, ஆளுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க, வாயில் நுழைய மாட்டேங்குது. அப்போ அங்கேருந்து அதிகாரி என்ன சொல்கிறான் என்றால், சரி உன் பேர் என்ன ஜான், ஓடு. உன் பேர் என்ன டேவிட், ஓடு. இவன் பேர் வைக்கிறான், இனிமேல் நீ இப்படி அறியப்படுவாய், இதான் உன்னுடைய பேர் என்று வைக்கிறான். அதுதான் ஆதார் அட்டை. உங்களுக்கும் எனக்கும் இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் ஒரு எண் தரப்படும், நம்ம நெத்தியில் அந்த எண்ணை எழுதிக்கணும், அவ்வளோதான். இந்த எண் உடைய நபர் நான் தான் என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. அப்படி நிரூபிக்க தவறினால் நீங்கள் சந்தேகத்திற்கிடமான குற்றவாளி. இப்படி ஒரு மையப்பட்ட ரீதியிலான கண்காணிப்பையும் அதிகாரத்தையும் கொண்டு வருகின்ற இந்த திட்டம் ஏன் தேவைப்படுகிறது, ஏன் இதை உலக வங்கி கொண்டு வருகிறது என்று சொன்னால், இது இந்தியாவுக்கு மட்டுமானது அல்ல, இது உலகம் முழுதும் எல்லா நாடுகளிலும் அமல்படுத்துவதற்கானது. முதல் முறையாக பிரிட்டனில் இது அமல்படுத்த போது அங்கு கடும் எதிர்ப்பு வந்து அது நிறுத்தப்பட்டது. இப்போ இந்தியாவிலே இந்த ஆதார் அட்டை முறையை இங்கே அமல்படுத்துகிறார்கள். இதன் அனுபவத்தை பார்த்து கொண்டு உலகம் முழுதும் அதை விரிவுபடுத்துவது அவர்கள் திட்டம். ஏன் விரிவுபடுத்த வேண்டும் என்றால், இந்த தனியார்மய தாராளமய கொள்கைகளும் மறுகாலனியாக்க நடவடிக்கைகளும் எந்த அளவுக்கு தீவிரம் கொள்கின்றனவோ அந்த அளவிற்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக மக்கள் போராட்டம் வெடித்த வண்ணம் இருக்கிறது. அது உண்ணாவிரதமாக இருக்கலாம், அல்லது ஆயுதமேந்திய போராட்டமாக இருக்கலாம், அல்லது வெகுஜன மக்களுடைய எழுச்சியாக இருக்கலாம், அது எல்லா விதங்களிலும் எல்லா தரப்பு மக்களின் போராட்டமும் இங்கு மட்டுமின்றி உலகம் முழுதும் நடக்கிறது. கிரீஸில் நடக்கிறது, ஸ்பெயினில் நடக்கிறது, பிரிட்டனில் நடக்கிறது, போர்ச்சுகலில் நடக்கிறது, உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட்டில் நடந்தது. இந்த சமூக ஒழுங்கின்மையை எப்படி அடக்குவது என்பதற்கான அட்டை தான் இந்த அட்டை. இதற்கும் பாசிசத்திற்கும் என்ன சம்பந்தம்? இதற்கும் நரேந்திர மோடி காங்கிரசுக்கும் என்ன சம்பந்தம்? அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதற்கும் ஹிட்லருக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஹிட்லர் ஆட்சி காலத்தின் போது இன்னைக்கு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் பிசினஸ் மெஷின்ஸ் ஐபிஎம் என்ற நிறுவனம் இப்படி ஒரு ஏற்பாட்டை ஜெர்மனி முழுவதும் செய்கிறது. அந்த ஏற்பாட்டின் மூலம் யார் யார் யூதர்கள், யார் ஜெர்மானியர்கள் என்ற விவரம் திரட்டப்படுகிறது. அந்த ஐபிஎம் நிறுவனத்தின் அந்த விவரங்கள் ஹிட்லரின் நாசி கட்சியிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. நாசி கட்சி அந்த விவரங்களை வைத்துக் கொண்டு யூதர்களை தேடி தேடி கொள்கிறது. இது உலக போருக்கு பின்னால், இரண்டாம் உலக போருடைய முடிவுக்கு பின்னால் நாசி கட்சிக்கு ஒத்துழைத்ததாக ஐபிஎம் நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டப்பட்ட போது அமெரிக்க ஐபிஎம் நிறுவனம் என்ன சொன்னது? ஜெர்மன் ஐபிஎம் நிறுவனத்திற்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை, நாங்கள் இதை ஆதரிக்கவில்லை என்று ஒதுங்கிக் கொண்டார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், குஜராத்தில் இது நடந்தது, இந்தியாவிலே நடைபெற்ற முஸ்லீம் எதிர்ப்பு கலவரங்கள் பலவற்றில் இது நடந்திருக்கிறது. வீடுகளுக்கு அடையாளம் இடுவது, அந்த வீடுகளை குறிவைத்து தாக்குவது, 2002 குஜராத் இனப்படுகொலையிலே அதுதான் நடந்தது. இப்ப அட்டை வழங்கிவிட்டால் அது முஸ்லீமுக்கு மட்டுமல்ல, நீ வலது கம்யூனிஸ்டா, இடது கம்யூனிஸ்டா, திமுகவா, இந்த கட்சிக்காரனா, எந்த ஜாதிக்காரன், எல்லாம் அதில் இருக்கிறது. அப்ப யாரை கண்காணிக்க வேண்டும், யாரை ஒடுக்க வேண்டும் என்ற நிறுவன ரீதியான ஏற்பாடு இது. இப்படி ஒரு நிறுவன ரீதியான ஏற்பாட்டை வைத்துக் கொண்டு இந்த மறுகாலனியாக்க கொள்கைகளை அமல்படுத்தி விடலாம் என்பதுதான் மன்மோகன் சிங்கினுடைய திட்டம். மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், ப சிதம்பரமாக இருக்கட்டும், மான்டெக் சிங் அலுவாலியாக இருக்கட்டும், அல்லது இந்த ஆதார் அட்டை திட்டத்திற்காக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற இன்ஃபோசிஸ் நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரி நந்தன் நிலக்கணியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே இப்படி ஒரு டேட்டாவை குவிப்பதற்கு காரணம் இதை அதிகார வர்க்கத்தின் கையில் ஒப்படைத்து அதன் மூலம் முதலாளி வர்க்கத்தினுடைய தடையற்ற சுரண்டலையும் கொடுங்கோன்மையையும் அடக்குமுறையையும் நாம் நிகழ்த்த முடியும் என்பதுதான். இது வங்கி கணக்கிலிருந்து உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் வரையிலே எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்திவிடும். இப்ப நான் சொல்றது ஒரு கற்பனை கதை போலவும் நம்ப முடியாததாகவும் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் இந்திய குடிமக்கள் அனைவரையும் வங்கியுடன் இணைப்பது, வங்கி கணக்குடன் இணைப்பது, அரசுடனான எல்லா பரிவர்த்தனைகளும் இந்த அட்டை வழியாகத்தான் செய்ய முடியும் என்ற சூழ்நிலையை உருவாக்குவது. அரசு, கேஸ் ஏஜென்சி, வங்கி, டிக்கெட் புக்கிங், மொபைல் போன் வாங்குறது எல்லாமே இந்த அட்டையோடு இணைக்கப்படும். இந்த வலையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அப்போ இப்படி இணைக்கப்பட்ட பிறகு மக்களின் மீது கண்காணிப்பையும் அதிகாரத்தையும் செலுத்துவது மட்டுமல்ல, மக்களுடைய சேமிப்பை, பண வரவு செலவுகளை அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் அவர்களுக்கு கிடைக்கிறது. இதை நந்தன் நிலக்கணி சொல்றாரு, வங்கித்துறையில் இது ஒரு மாபெரும் பாய்ச்சலாக இருக்கும், பெரிய அளவுக்கு பணம் வங்கிகள் கைக்கு வரும், தனியார் கார்பரேட் வங்கிகளுக்கு வரும். சரி, இதெல்லாம் நரேந்திர மோடி தலைப்பில் இதை ஏன் பேசுகிறீர்கள், இதற்கும் அதற்கும் என்ன என்று இதற்கு மேலும் யாருக்கேனும் ஐயம் இருந்தால், நீங்கள் குஜராத்தினுடைய எடுத்துக்காட்டை, சமீபத்தில் பிரவீன் தொகாடியா பேசியிருக்கிற பேச்சை பார்க்க வேண்டும். குஜராத்தில் அதை பற்றி ஆய்வுக் கட்டுரைகள் எழுதியிருக்கக்கூடிய சமூகவியல் அறிஞர்கள், ஆய்வாளர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்றால் அதன் கீழே அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அதன் கீழே அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அப்புறம் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், இப்படி பலர் இருக்கிறாங்க. அவர்கள் வழியாகத்தான் இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டால் திமுக ஆட்சியில் இருந்தால் அல்லது அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தால், திமுக காரனுக்கு தான் லேப்டாப் கொடுத்தாங்க, அண்ணா திமுக காரனுக்கு தான் ஃபேன் கொடுத்தான், இவனுக்கு கொடுக்கல, டிவி கொடுக்கல, அவனுக்கு அது கொடுக்கல, ஏனென்றால் அந்த கட்சி பிரதிநிதிகள் வழியாக அது போகிறது. குஜராத்தில் எப்படி நடக்கிறது? குஜராத்தில் மோடியை தவிர மற்றவர்கள் எல்லாரும் சைபர், அமைச்சர்கள் எல்லாரும் சைபர். 2006 அந்த 5 ஆண்டுகள் வரையிலே நிதி அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், தொழில் அமைச்சகம் உள்ளிட்ட முக்கியமான அமைச்சகங்கள் பூரா மோடி கையில் தான். அமைச்சர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, எம்எல்ஏ எல்லாம் டம்மி. ஏறத்தாழ 18,000 கிராமங்கள், அந்த கிராமங்களிலே இருக்கின்ற ஸ்வயம் சேவகர்கள் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் அவர்களுக்கும் மோடியினுடைய சிஎம் செல் இருக்கு இல்லையா செக்ரட்டேரியட், அதற்கும் நேரடியான ஒரு வலைப்பின்னல் இருக்கு. அவங்களோட நேரடியா டீல் பண்ணுவார் மோடி. இப்ப தொகாடியா சொல்லியிருக்கிறார் பத்திரிகையில், 2015 குஜராத்தை இந்து ராஷ்டிரமாக நாங்கள் அறிவிப்போம், 18,000 கிராமங்களிலும் விஸ்வ இந்து பரிஷத்தின் கிளைகள் கட்டப்படும். இது வந்து தொகாடியாவினுடைய அறிவிப்பு. கொஞ்சம் சவடாலாக கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக கூட இருக்கலாம், ஆனால் உண்மை என்ன, இப்படி ஒரு அடையாள அட்டை மூலம் அதிகார வர்க்கத்தின் கண்காணிப்பு உங்களுடைய தெருவில், உங்களுடைய கிராமத்தில், உங்களுடைய வீட்டருகில், ஒவ்வொரு இடத்திலும் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் அங்கு கண்காணி போல இருப்பான், உளவாளி போல இருப்பான், உங்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பான், அரசுக்கு தகவல் சொல்லுவான் என்றால் அது எத்தகைய பாசிச கொடுங்கோன்மையாக இருக்கும் என்பதை நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். காங்கிரஸ் இதனை போலீசை வைத்துக் கொண்டு, உளவுத்துறையை வைத்துக் கொண்டு, அதிகார வர்க்கத்தை வைத்துக் கொண்டு செய்து முடிக்கலாம் என்று காங்கிரஸ் நினைக்கிறது. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால், மோடி வந்தால், அவர் உருவாக்குகின்ற வலைப்பின்னலும் அரசமைப்பும் இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும். ஒரு சாதாரண வைகுந்தராஜன் அந்த 3 மாவட்டங்களில் கரையோர மீனவ கிராமங்களில் நம்முடைய தோழர்கள் போய் பணி செய்த அனுபவம் என்னவென்றால், ஒவ்வொரு ஊரிலும் அவனுடைய கையாட்கள் இருக்கிறார். வைகுந்தராஜனுடைய ஆட்களுக்கு தெரியாமல் அங்கே ஒரு அணுவும் அசையாது. உதயகுமார் அந்த ஆனந்தவிடன் பேட்டியில் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அதை எடுத்தோம்னாக்கா எங்கள் போராட்டத்தையே சீர்குலைச்சிடுவார் அவர். அப்போ ஒரு கனிம மணல் கொள்ளையனால் அதை செய்ய முடியும் என்று சொன்னால், ஒரு கார்பரேட் அதிகார வர்க்க அரசால், ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ கையில் வைத்திருக்கக்கூடிய இப்படி ஒரு ஃபாசிஸ்டால் எதை செய்ய முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். அங்கே வேலை செய்த தோழர்கள் யாரும் யாரையும் நம்ப முடியல. அந்த மீனவ கிராமத்தில் யார் கையால் யார் காட்டி கொடுப்பான் என்று தெரியாது. ஒருவேளை வைகுந்தராஜனுக்கு எதிராக வேலை செய்வதாக தெரிய வந்தால் அவர்கள் மர்மமாக காணாமல் போவார்கள், தாக்கப்படுவார்கள், எதுவும் நடக்கும் என்ற அச்சம் நிலவுகிறது. அப்படி ஒரு பாசிஸ்ட் ஆட்சி இந்த ஆளும் வர்க்கத்துக்கு தேவைப்படுகிறது. அதனால்தான் இந்தியாவினுடைய முதல் 100 முதலாளிகளில் 74 பேர், 74 CEOs, இது சென்ற மாதம் எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகையில் வந்திருக்குது, மோடி தான் பிரதமராக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அம்பானி வைப்ரன்ட் குஜராத் நிகழ்ச்சியிலே போய் முகேஷ் அம்பானி மோடியை கட்டி தழுவி சொல்லுகிறார், காந்திக்கும் பட்டேலுக்கும் பிறகு மோடி தான் இந்த மாநிலத்தின் தவப்புதல்வன் என்கிறார். டாடா, நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தால், ஒருவேளை குஜராத்தில் உங்களுக்கு தொழில் இல்லை என்றால் நீங்கள் ஒரு முட்டாள் என்று சொல்லுகிறார். அவ்வளவு முதலாளிகளுக்கு சொர்க்கம் அது, முதலாளிகளுக்கு அப்பேற்பட்ட சொர்க்கம் அது. அதை பத்திரிகைகள் எப்படி எழுதுகின்றன, மோடி வந்து பிசினஸ் ஃப்ரெண்ட்லி, யாராவது முதலீடு போடுகிறேன் என்றால் ராத்திரி 2 மணியானாலும் அவர் ரெடியாக இருப்பார், உடனே ஃபோனை எடுத்து பேசுவார். ஒரு முதலாளி தொழில் தொடங்க வேண்டும் என்றால், இதெல்லாம் நான் நகைச்சுவை அல்ல, 1,000 கோடி ரூபாய்க்கான முதலீடு ஒரே நாளில் அங்கே கிளியர் செய்யப்படுகிறது, உரிமம் வழங்கப்படுகிறது, ஆன்லைனில் இணையம் மூலமாகவே அது நடத்தப்படுகிறது என்று முதலாளிகள் கொண்டாடுகிறார்கள். அமெரிக்க பத்திரிகை மோடியை கொண்டாடுகிறது, உலக முதலீட்டாளர்கள் கொண்டாடுகிறார்கள். மாருதியில் ஒரு போராட்டம் நடக்கிறது, ஒரு அதிகாரி ஹியூமன் ரிசோர்ஸ் ஆபீசர் கொல்லப்படுகிறார், அதையும் நிர்வாகம் தான் கொன்னதாக இப்ப செய்தி, தொழிலாளிகள் அல்லவென்று. கொல்லப்பட்ட உடனே அங்கே கதவுடைப்பு அறிவிக்கப்பட்ட உடனே, தொழிலாளர்கள் போராட தொடங்கிய உடனே மோடி என்ன செய்கிறார், உடனே ஜப்பான் போறாரு. சுசுகி நிறுவனத்தின் தலைவர் சுசுகியை போய் பார்க்குறாரு, குஜராத்துக்கு மாத்திருங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், எங்கள் ஊரில் எந்த பிரச்சனையும் இருக்காது, முதலீட்டை குஜராத்துக்கு மாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு முதல்வரை பற்றி, உலக முதலாளி வர்க்கமும் இந்திய முதலாளி வர்க்கமும் என்ன கருத்து கொண்டிருக்கும் என்பதை நாம் அதிகம் விளக்க தேவையில்லை. அதனால்தான் ஊடகங்கள் கொண்டாடுகின்றன. சிஎன்என் ஐபிஎன் ஒரு சேனல் இருக்குது, அது வந்து இன்னைக்கு முகேஷ் அம்பானிக்கு சொந்தமானது. ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த சிஎன்என் ஐபிஎனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற ராஜ்தீப் சர்தேசா என்ற பத்திரிகையாளர் குஜராத்துக்கு போய் மோடியை அம்பலப்படுத்தி இருக்கிறார். மோடியை நேருக்கு நேராக கேள்வி கேட்டு அவருடைய பிரச்சாரத்தின் போது 2002 படுகொலையை பற்றி கேட்டதற்கு மோடி பதில் சொல்ல மறுக்கிறார். இதெல்லாம் பண்ணியிருக்கிறார் அவர். இன்னைக்கு அந்த தொலைக்காட்சி அம்பானியின் கைக்கு வந்து விட்டது. இப்போ சர்தேசா என்ன சொல்லுகிறார், எப்படி இவ்வளவு ஒரு தேர்ந்த நிர்வாகி இப்படிப்பட்ட தவறுகளை செய்திருக்க முடியும், 2 விதமான மனிதர்கள் ஒரே மனிதனுக்குள்ளே எப்படி இருக்க முடியும் என்று எனக்கு குழப்பம் ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார் ராஜீவ் சர்தேசாய். ஏன் குழப்பம் ஏற்படுகிறது? ஏனென்றால் அந்த தொலைக்காட்சியை முகேஷ் அம்பானி வாங்கிவிட்டார். குழப்பம் வந்துதான் தீரணும். வேறு விதமாக அந்த தொலைக்காட்சி பேச முடியாது. இது எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் எல்லா ஊடகங்களுக்கும் பொருந்தும். இங்கே உள்ள உதாரணம் சொல்லுகிறேன். போன வாரம் இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர் சித்தார்த் வரதராஜன் ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த பத்திரிகையிலிருந்து ஆங்கில பத்திரிகை படிப்பவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். அது இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர் பொறுப்பை இந்து குடும்ப நிர்வாகமே மேற்கொள்ளவிருப்பதால் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி அவர் ராஜினாமா பண்ணார். ஏன் ராஜினாமா செய்தார் என்பது பற்றி சில கேள்விகளுக்கு தெகல்கா பத்திரிகைக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். அப்படி சொல்லிக் கொண்டு வரும்போது அவர் சில விஷயங்களை சொல்றார். கேரளாவுக்கு மோடி போயிருந்த போது அமிர்தானந்தமாயி காலில் விழுறாரு. அந்த புகைப்படத்தை போட்டு திருவனந்தபுரம் கொச்சின் எடிஷன்ல முதல் பக்கத்தில் அந்த படத்தை போட்டு செய்தி போட்டிருந்தாங்களாம். சித்தார்த்த வரதராஜன், இதுல என்ன செய்தி இருக்கு, இதை எதுக்கு முதல் பக்கத்தில் போட்டிருக்கிறீங்க, இதுக்கு எந்த செய்தி மதிப்பும் இல்லை. தேர்தல் வருது, சோனியா காந்தியா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் இப்படி முதல் பக்கத்திலே தங்கள் பெயர் வர வேண்டும் என்பதற்காக பல வித்தைகளை செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் செய்தி மதிப்பில்லாத ஒரு விளம்பரத்தை எதற்காக முதல் பக்கத்தில் போட்டீர்கள், போடக்கூடாதுன்னு கடிதம் எழுதியிருக்கார். அடுத்து, இனிமேல் இப்படிப்பட்ட செய்திகளை போட வேண்டும் என்றால் என்னை கேட்டுக்கொண்டு போட வேண்டும் சொல்லியிருக்கிறார். இது வந்து அங்க இருந்த இயக்குநர்களுக்குள்ள ஒரு புகைச்சல். ரெண்டாவது, அவரை வந்து சில நெருங்கிய நண்பர்கள், அவர் பேர் சொல்லல, என்ன நீங்க சுப்பிரமணிய சாமி செய்தியே போட மாட்டேன்றீங்க, இன்றுல அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, அவரை இருட்டடிப்பு செய்யறீங்கன்னு. அதுக்கு இவர் பதில் சொல்லியிருக்கிறார், செய்தி முக்கியத்துவம் இருந்தால் யார் செய்தினாலும் நான் போடுவேன், சுப்பிரமணிய சாமி பேசுவதில் அநேகமாக செய்தி முக்கியத்துவம் இருப்பதில்லை, அதனால நான் போடுறதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். அது சரின்னு போயிட்டாராம். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப வந்து, இல்லை அவர் ஒரு விளம்பர பிரியராக தான் இருக்காரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விடுங்களேன் அப்படின்னு சொன்னாராம். இல்லை, இதில் நான் சமரசம் செய்து கொள்ள முடியாதுன்னு அவர் பதில் சொன்னாராம். இவையெல்லாம் ஒன்றொன்றாக சேர்ந்த விஷயங்கள். இப்போ குடும்பம் அதை எடுத்துக்கொண்டு விட்டது, அவர் ராஜினாமா செய்து விட்டார். திருச்சி நிகழ்ச்சியின் போது கூட நான் இந்து பத்திரிகையை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். திருச்சி நிகழ்ச்சியை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார், திருச்சி பதிப்பில் வேணா அதை முதல் பக்கத்தில் போடு, தமிழக பதிப்பில் உள்ளே போடு, என்னதுக்கு முன்னால் போடுறத, அதில் ஒன்றும் செய்தி இல்லை என்று சொல்லியிருக்கிறார். உள்ளே மோடி கூட்டத்தையும் போட்டு பக்கத்தில் மாகாயக ஆர்ப்பாட்டம் பக்கம் பக்கமாக போட்டிருந்தது, இதெல்லாம் இந்து பத்திரிகை தானா என்று எனக்கு சந்தேகம் வந்தது.